டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசமே, துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசமே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாமுன் கனி, பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாமுன் கனி, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார், உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.
இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 17:3 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் 17:3. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். இங்கே ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான் என்று வாசிக்கிறோம். மகிமையான கிறிஸ்துவின் காட்சியை தரிசனமாக காணவும், அவர் சபைகளுக்கு கூறுகின்ற செய்தியை கேட்கவும் யோவான் பத்மோத்தீவிலே ஆவிக்குள்ளாகின்றான். அந்த வேளையிலே யோவான் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறான். அதன் பின்பு காட்சி பரலோகத்திலிருந்து பூமிக்கு மாறுகின்றது. என்ற போதிலும் இங்கு திரும்பவுமாக யோவான் ஆவிக்குள்ளானேன் என்று கூறப்பட்டுள்ளது. திரும்பவுமாக யோவான் ஆவியின் அபிஷேகத்தினால் புதுப்பிக்கப்பட வேண்டியதாயிருந்திருக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வனாந்திரம் நிஜமான வனாந்திரமா? இந்த அதிகாரத்திலே பல அடையாளங்கள் உபயோகிக்கப்பட்டுள்ளது. பாபிலோனையும் ரோமாபுரியையும் சுற்றி பல பாலைவனங்கள் காணப்படுகின்றது. பாபிலோன் வனாந்திரமாக மாற வேண்டும். இதற்கு ஆதாரமாக ஏசாயா 47 மற்றும் 48 எரேமியா 50-51 அதிகாரங்களையும் நாம் படிக்க வேண்டும். ரோமாபுரிக்கு வெளியிலே காணப்படுகின்ற பாலைவனம் கம்பேனா என்று அழைக்கப்படுகிறது. பாபிலோனில் ஏற்படுகின்ற மத குழப்பத்தின் காரணமாக உலகத்திலே இவ்விதமான மாறுதல் ஏற்படும். அது மட்டுமல்ல, சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன் என்று வாசிக்கிறோம். அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காட்சியாக இது காணப்படுகிறது. கொடிய மிருகம் திரும்பவுமாக உருவாக்கப்பட்ட ரோம பேரரசை ஆட்சி செய்கின்ற அந்தி கிறிஸ்து என்பதை முன்பு பார்த்தோம். இந்த பெண் யார் என்பது 18வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். இந்த பெண் ஒரு நகரம். அந்த நகரம் உலக மதத்தின் தலைநகரமாக விளங்குகின்ற ரோமாபுரி. அவள் பக்தியுள்ள ரோமாபுரியாக உலகம் முழுவதிலும் குடியேறிவிடுகிறாள். இதற்கு முன்பாகவே ரகசிய வருகையிலே உண்மையான விசுவாசிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டார்கள். எந்த நாட்டிலும் எந்த சபையிலும் காணப்படுகின்ற உண்மையான விசுவாசிகள் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ரகசிய வருகைக்கு பின்பு இந்த உலகத்திலே காணப்படுகின்ற சபை பொய்யான சபையாகும். கிறிஸ்துவின் மனவாட்டி சபை என்று அழைக்கப்படுவதற்கு பதிலாக தேவன் இதை வேசி என்று குறிப்பிடுகின்றார். 9வது வசனத்திலும் அந்த பட்டணத்தை குறித்து கூறப்பட்டுள்ளது. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ரோம நகரமே 7 மலைகளின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை கிறிஸ்தவ எழுத்தாளர்களும் மற்றும் பிற எழுத்தாளர்களும் அறிவார்கள். பாபிலோன் முந்தைய ரோமாபுரி என்றும் ரோமாபுரி பிந்திய பாபிலோன் என்றும் அகஸ்டின் குறிப்பிடுகின்றார். உண்மையான சபை பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு மகா உபத்திரவ காலத்தின் முற்பகுதியிலே காணப்படுகின்ற ஒரு மத அமைப்பே இந்த ஸ்திரீயாகிய வேசியாகும். நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மத அமைப்பு மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்திலே ரோம பேரரசாக அதிகாரம் செலுத்தும். அது மட்டுமல்ல, நான் வாசித்த வசனத்திலே தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ மதம் கிறிஸ்துவை விட்டு எவ்வளவாக விலகி செல்லும் என்பதை இது தெரிவிக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17:4-5 பாருங்கள். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் எனும் நாமும் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து என்று பார்க்கிறோம். இரத்தாம்பரம் என்பது ரோமர்களின் ஏகாதிபத்திய ஆட்சியை குறிக்கின்ற நிறமாகும். அரசாங்க மந்திரி சபையினர் நிர்வாக சபையினர் அனைவரும் இரத்தாம்பரம் கோடிட்ட அடையாள சின்னம் அணிந்திருப்பார்கள். பேரரசரின் அங்கி இரத்தாம்பர நிறமுடையதாக இருக்கும். சிவப்பு ரோம கத்தோலிக்க சபையினர் எடுத்துக்கொண்ட நிறமாகும். இந்த வசனத்திலே பொன்னினால் என்று சொல்லப்பட்டிருப்பது வெளிப்படையான அலங்காரத்தை குறிப்பதாக இருக்கிறது. பரிசேயர்களைப் போன்று உள்ளே மரித்த சரீரமும் எலும்புகளும் உடையதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான மதத்தின் போலியான அலங்காரமாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதனை குறித்து இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 23:25 கவனியுங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசெயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் என்று வாசித்தோம். இது அந்தி கிறிஸ்துவின் காலத்திலுள்ள சபையின் மத போதையை காட்டுகிறதா இருக்கிறது. போலியான பக்தியையும் மாய்மாலமான மதமாகவும் தவறான சுவிசேஷத்தை அறிவிப்பதாகவும் பொய்யான மதமாகவும் காணப்படுகிறது. இந்த பானத்தையே உலகம் பருகும்படி செய்கின்றது. இப்பொழுது எரேமியா 51 அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது, அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். அது மட்டுமல்ல, நான் வாசித்த வசனத்திலே ரகசியம், மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது என்று இந்த ஸ்திரீயின் குணத்தை குறித்த அதிர்ச்சியூட்டத்தக்க வாசகம் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அவள் கிரீடம் அணியவில்லை, ஆனால் அவளது அந்தஸ்தை குறிக்கின்ற அடையாளம் காணப்படுகின்றது. கிறிஸ்துவின் மனவாட்டியாக விளங்க வேண்டிய சபைக்கு ரகசியம், மகாபாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, ரகசியம் மகாபாபிலோன் என்றால் அர்த்தம் என்ன? உண்மையான சபை ஒரு ரகசியமே, அது பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்படவே இல்லை. வேசி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் உள்ள சபை யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்தை எழுதுகின்ற வரையிலும் ரகசியமாகவே இருக்கின்றது. ரகசிய வருகையிலே உண்மையான சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சபையின் மற்ற அங்கத்தினர்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். இப்பொழுது இது சபை அல்ல, வேசி என்று கூறப்படுகிறது. இந்த ரகசியத்தை குறித்து பவுல் இவ்விதமாக எழுதியிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7 வசனத்திலே, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. எருசலேம் சோதோம் என்று அழைக்கப்பட்டது போல பாபிலோன் ரகசிய பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. எல்லா விதமான மதங்களுக்கும் பாபிலோனே ஊற்றாக இருக்கிறது. எனவே வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்று இது சொல்லப்படுகிறது. இது மிகவும் வெறுக்கத்தக்க, சகித்துக்கொள்ள முடியாத பாவமாகும். பொய் மதங்களும் பாலியல் உறவுகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதாயிருக்கிறது. மகாபாபிலோனின் ரகசியம் என்பது வேசிகளின் தாய் என்பதை கவனிக்க வேண்டும். வேசியின் தாய் என்று ஒருமையில் கூறப்படாமல் பன்மையில் கூறப்பட்டுள்ளது. நமது நாட்களிலே உலக பொதுவான சபை பல பிரச்சனைகளை சந்திக்கிறது. வேறுபட்ட எண்ணங்கள் கொண்ட மக்கள் மத்தியிலே அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்துக்களையும் செயல்களையும் செயல்படுத்துவது இயலாததாகிவிட்டது. எனவே பொதுவான சபை அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப பல பிரிவுகளாக பிரிந்து சில குறிப்பிட்ட கருத்துக்களை தங்களுக்கு என்று நியமித்திருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு பிரிவினர் முழுக்கு ஞான ஸ்நானத்தையும், ஒரு பிரிவினர் தெளிப்பு ஞான ஸ்நானத்தையும், சிலர் எவ்விதமான சடங்காச்சாரங்களும் இல்லாத பிரிவினராகவும் காணப்படுகிறார்கள். எனவே வேசியின் தாய் எனப்படாமல் வேசிகளின் தாய் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்கள். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். இங்கே அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேசி மற்றவர்களை இரத்தத்தை குடிக்க பண்ணியதும் அல்லாமல் தானும் வெறி கொண்டவளாக இருந்தாள். பரிசுத்தவான்கள் என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும், இயேசுவினுடைய சாட்சிகள் என்பது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் குறிக்கிறதா இருக்கிறது. பாபிலோன் என்பது முக்கியமாக ரோமானியர்களையும் அல்லது பல மதங்கள் ஒன்றாக சேர்ந்ததையும் குறிப்பதாயிருக்கிறது. உண்மையான விசுவாசிகள் இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மீந்திருப்பவர்கள் பாபிலோன் என்று கூறப்படுகிறார்கள். பாபிலோன் என்பது சீர்திருத்த சபை, ரோமானிய சபை, இன்னும் பல பிரிவுகள் அடங்கிய மத அமைப்பாகும். இவர்கள் இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள். பல மத தவறுகளுக்கும் குழப்பங்களுக்கும் விக்கிரக வணக்கத்திற்கும் ஊற்றாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே பாபிலோன் தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்துகின்றதும் தேவனுக்கு விரோதியாகவும் காணப்படுகிறது. சிலையை வணங்க மறுத்த மூன்று எபிரேயர்கள் அக்கினிச் சூளையிலே போடப்பட்டது பாபிலோனில்தான். யோவான் இந்த ஸ்திரீயை கண்டதும் மிகவும் ஆச்சரியமடைகின்றான். முதன் முதலாக யோவான் இப்பொழுது குழப்பமடைகின்றான். இந்த பெண்ணை பற்றிய ரகசியத்தை கூற நான் இருக்கும்பொழுது நீ ஏன் குழப்பமடைகின்றாய் என்று தேவதூதன் யோவானிடம் கூறுகின்றான். இது கொடிய மிருகமாகிய அந்திகிறிஸ்துவை குறிப்பிடாமல் கொடிய மிருகமாகிய ரோம பேரரசை குறிப்பதாயிருக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 8-10 வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள், இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இங்கே நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது என்பது ரோம பேரரசின் கடந்த கால சரித்திரத்தை கூறுகிறது. இப்பொழுது இல்லை என்பது இப்பொழுது பல பிரிவுகளாக துண்டு துண்டாக சிதறியிருப்பதை குறிக்கிறது. ரோம பேரரசு முற்றிலுமாக அழிந்து போகவில்லை. ஐரோப்பிய தேசங்களுக்கிடையில் இன்றும் காணப்படுகிறது. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து என்று சொல்லப்பட்டிருப்பது ரோம பேரரசு திரும்பவுமாக சாத்தானால் கட்டி எழுப்பப்படும் என்பதை தெரிவிக்கிறது. பலர் ரோம பேரரசை ஒன்று சேர்க்க முயற்சித்தும் வெற்றியடையவில்லை. நெப்போலியன், ஹிட்லர், முசலோனி மற்றும் இப்பொழுது ஐக்கிய நாட்டு சபைகள் முயற்சித்தும் ஒன்று சேர்க்க முடியவில்லை. அந்தி கிறிஸ்துவாகிய அந்த கொடிய மிருகம் திரும்பவுமாக ரோம பேரரசை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே நாசமடைய போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் வருகையினாலே ரோம பேரரசு அழிக்கப்படப் போவதை குறிக்கிறது. திரும்பவுமாக ரோம பேரரசு மிகுந்த ஆற்றலுடன் தோன்றி மீட்கப்படாத உலக மக்களின் பேராதரவை பெற்றுக் கொள்ளும். திரும்பவுமாக ரோம பேரரசை கட்டி எழுப்பிய கொடிய மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவின் அறிவுத்திறனை வியந்து அவனுக்கு மரியாதை செலுத்தி அவனை வணங்குவார்கள். தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஆவியுடையவர்களாக இவைகள் யாவற்றையும் அறிவார்கள். 1 யோவான் 2 அதிகாரம் 20 வசனத்திலேயும் 27 வசனத்திலேயும் சில குறிப்புகளை கவனிக்கிறோம். பாருங்கள், வாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. வெளிப்படுத்தின சேஷம் 17 அதிகாரம் 10 வசனத்திலே அவைகள் 7 ராஜாக்களம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தனிப்பட்ட ஆட்சியாளர்களை குறிப்பதாக வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். முதலாவதாக ஜூலியஸ் சீசர், இவன் சிறைச்சேதம் செய்யப்பட்டான். இரண்டாவதாக திபேரியஸ், இவன் விஷம் வைத்து கொல்லப்பட்டான். மூன்றாவதாக கலிகுலா, இவனும் சிறைச்சேதம் செய்யப்பட்டான். நான்காவதாக கிளாடியஸ், இவனுக்கும் விஷம் கொடுக்கப்பட்டது. ஐந்தாவதாக நீரோ, தற்கொலை செய்து கொண்டான். இங்கே ஒருவன் இருக்கிறான் என்பது யோவானின் நாட்களில் அரசாண்ட டொமிஷியனை குறிக்கிறது. இவனும் சிறைச்சேதம் செய்யப்பட்டான். மற்றவன் இன்னும் வரவில்லை என்பது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. வேறு பல வேத வல்லுநர்கள் ஏழு ராஜாக்கள் என்பதை ரோமாபுரி கடந்து வந்த ஏழு விதமான அரசாங்கத்தை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள். இது ராஜாக்கள், நியாயாதிபதிகள், சர்வாதிகாரிகள், பதின்மர் ஆட்சிக்குழு, ராணுவ ஆட்சி என்பதாகும். அது மட்டுமல்ல, ஒருவன் இருக்கிறான் என்பது ஜூலிய சீசரினால் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். இதில்தான் டொமிஷியனால் யோவான் நாடு கடத்தப்பட்டான். ஏழாவது ஆட்சி இன்னமும் தோன்றவில்லை. அது சாத்தானின் ராஜ்யமாகும். பலவிதமான கருத்துக்கள் கூறப்பட்டாலும் இறுதியில் ரோம பேரரசில் அந்திக்கிறிஸ்துவின் ராஜ்யமே காணப்படும். நாம் வாசித்து தியானித்த இந்த அத்தனை காரியங்களும் உண்மையான விசுவாசிகள் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு நடைபெறும் காரியங்களாயிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் மரித்தார் என்பதை இருதயத்தின் ஆழத்திலே விசுவாசியுங்கள். அப்படி உங்கள் மேல் அன்பு செலுத்தி உங்களை மீட்டுக் கொண்ட அவருடைய பிள்ளையாய் நீங்கள் வாழ்வேன் என்று உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுங்கள். அவருடைய வல்லமையை பெற்றவர்களாய் அவருக்கு சாட்சியாய் வாழ இன்றே தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37.